Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wa anna muhammadan abduhu wa rasuluh fa inna asdaqal hadits kitabullah wa ahsanal hadiy hadiy muhammadin nabiy sallallahu alaihi wasallam sharral umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin dhalalah wa kullu dhalalatin finnar amma ba'd a'udzu billahi minasy syaithanir rajim bismillahir rahmanir rahim qaf wal qur'anil majid بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب
அந்த சராசரங்களை படைத்து பரிபாலிக்க கூடிய 99 திருநாமங்களுக்கு சொந்தக்காரனாகிய ஆணவத்தின் அதிபதியான ஒரே இறைவனுக்கே புகழ் அனைத்தும். அவனது படைப்புகளிலே சிறந்ததும் அழகானதுமான மனித படைப்பிலே சிறந்தவர்களை நபிகளாக தேர்ந்தெடுத்த வகையில் இறுதியானவர்கள் எங்கள் நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், இன்னும் மறுமை நாள் வரை சத்திய இஸ்லாத்தை பின்பற்றி வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாவதாக. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد நாம் அனைவரும் ஒரு கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நாளை மறுமையிலே இப்படிப்பட்ட கடமைகளை எல்லாம் அல்லாஹ் ஒருவன் விசாரிக்க இருக்கிறான் என்பதற்காகவும் இந்த இடத்திலே ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த இடத்திலே இன்னொரு கடமையை பற்றி நான் தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ்களில் அதிகமாக நாம் பார்க்கின்ற போது ஒரு சிறப்பை பற்றி கூறும்போது, ஒரு மேன்மையை பற்றி கூறும்போது, ஒரு தண்டனையை பற்றி கூறும்போது, ஒரு வேதனையை பற்றி கூறுவதாக இருந்தாலும் இந்த கடமையை முன்னிறுத்தி அடுத்த கட்டமாக அடுத்தது என்று பல ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி காலத்தில் கூட இந்த கடமையை தான் அதிகம் அதிகம் அன்றைய தோழர்களுக்கு ஞாபகம் படுத்தியவர்களாக அவர்களுடைய காலம் இருந்தது. இஸ்லாத்தில் ஒரு பங்கு, அது என்னவென்றால் தொழுகையை பற்றி இந்த இடத்திலே தெளிவுபடுத்துகிறேன். ஏனென்றால் இந்த தொழுகை இருக்கிறது, இதுதான் ஒரு முஸ்லிமிற்கும் ஒரு காஃபிரிற்கும் இடையில் இருக்கக்கூடியது. ஒரு மனிதன் தான் இரு பெயர்கள், முஸ்லிம் காஃபிர். இந்த தொழுகை தான் இந்த இரண்டு பெயரையும் சூட்டப் போகிறது. முஸ்லிமாக மோமினாக அவன் இருந்தால் சுவனத்திற்கு செல்லுவான். நாம் பாடுபடுகிறோம் அந்த சுவனத்திற்காக. அதே இந்த தொழுகை தான் இன்னொரு பெயரான காஃபிரையும் அந்த ஒரே ஒரு மனிதனுக்கு சூட்டப் போகிறது. அவன் நரகத்தில் வீழப்போகிறான். எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த தொழுகையிலே சீராக சரியாக குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தொழுது கொள்ள வேண்டும். எம்மில் அதிகமானவை பார்க்கிறோம். விசேடமாக ஒரு பயான் என்றால் பள்ளியிலே சிறு கூட்டம் காணப்படுகிறது, ஜும்மாவிலே காண்கிறோம். ஐவேளை தொழுகைக்கு மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். ஏன் அதை கடமை என்று நீங்கள் நினைக்கவில்லையா? இந்த தொழுகையை சிறு அறிமுகம் செய்வதோடு தொழுகையின் முக்கியத்துவத்தையும், அதேபோல் இந்த தொழுகையை எப்படி நிலை நிறுத்த வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். இந்த தொழுகை இஸ்லாத்தில் இரண்டாவது தூணாக இருக்கிறது. முதலாவது, ஒருவர் மற்ற மதத்திலே இருந்து இஸ்லாத்திற்கு வந்து விட்டார் என்றால், கலிமாவை கூறி இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார் என்றால், பயத் செய்து இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார் என்றால், அடுத்த கட்டம் அவருக்கு கூற வேண்டியது, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். இந்த தொழுகை இஸ்லாத்தின் இரண்டாவது தூணாக இருக்கிறது. எனவே இந்த தொழுகை கடமையாகிய விதத்தை பாருங்கள். சுமார் 1400 வருடங்களுக்கு முன்னர் மிஃராஜ் பயணத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தொழுகை ஒரு பொக்கிஷமாக கொடுக்கப்பட்டது. மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் 7 வானம் கடந்து அல்லாஹ்விடம் உரையாடிய போது கிடைத்த ஒரு பொக்கிஷம் தான் இந்த ஒரு தொழுகை. அந்த நேரத்திலே கிடைத்தது 5 வக்த் அல்ல. இந்த 5 வக்தையே நாம் அதிகமானவர்கள் சரியாக நேரத்துக்கு நாம் சொல்வதாக இல்லை. ஆனால் அந்த இடத்திலே, அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50 வக்துகள் கொடுக்கப்படுகிறது. நினைத்து பாருங்கள், ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் போது அதான் ஓசை கேட்டால் எம்மில் அதிகமானவர்கள் நினைப்பது அதான் கூறிவிட்டது. ஒரு சலிப்புடனே அந்த தொழுகையை நிறைவேற்றுகிறோம். உற்சாகமாக கடமையை நிறைவேற்றப் போகிறோம் என்ற ஒரு உணர்வோடு எம்முடைய தொழுகை இருக்கிறதா? எம்மை நாம் பரீட்சித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அந்த காலத்திலே அல்லாஹ் 50 வக்து தொழுகையை கொடுத்தவுடன் எந்த பயமும் இன்றி, எந்த தயக்கமும் இன்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 வக்து தொழுகையை எடுத்துக்கொண்டு மீண்டு வருகிறார்கள். என்ன காரணம்? நாம் சிந்தித்திருக்கிறோமா? 5 வக்து தொழுகையே நாம் இவ்வளவு பாடுபடுகிறோம். அதிலும் ஜமாஅத்துக்கு வருவது என்றால் மிகவும் குறைவு. 50 வக்து தொழுகையோடு எந்த தைரியத்துடன், எந்த பயமும் இன்றி எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள் என்று நாம் சிந்தித்திருக்கிறோமா? அன்றைய சஹாபாக்களின் நிலை அப்படி இருந்தது. அன்றைய சஹாபாக்களின் வாழ்க்கையில் ஒன்றை நான் இந்த இடத்திலே தெளிவுபடுத்துகிறேன். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாம் கேள்விப்பட்டிருப்போம், மிகவும் செல்வந்தறிவர். அவருடைய அந்த செல்வத்தை உவமிக்கும் விதமாக அவர் பூசும் வாசனை திரவியத்தை உவமித்திருக்கிறார்கள். அவர் காலையிலே ஒரு பாதையிலே சென்றால் அவருடைய அந்த வாசனை திரவியத்தை பூசிய வண்ணம் அந்த பாதையை ஒரு வியாபார குழு மாலையிலே கடந்து சென்றால் அந்த வாசனையை நுகர்ந்ததன் பின்பு முஸ்அப் இப்னு உமைர் சென்றிருக்கிறார். காலையிலிருந்து மாலை வரை அந்த இடத்திலே அந்த வாசனை திரவியம் வாசம் வீசிக் கொண்டிருக்கிறது என்றால் எவ்வளவு மேன்மையாக இருக்கும். அவ்வளவு செல்வந்தர் என்று அவருடைய செல்வத்தை அவர் பூசும் வாசனை திரவியத்தை வைத்து உமித்துள்ளார்கள். அப்படிப்பட்டவருக்கு இஸ்லாம் எட்டியது. அவ்வளவு செல்வந்தராக இருந்த அந்த மனிதருக்கு இஸ்லாம் எட்டியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பயத் செய்து இஸ்லாத்திலே நுழைகிறார்கள். வீடு செல்கிறார்கள். அங்கே தாய் கூறுகிறாள், முஹம்மதுடைய மார்க்கத்தை ஏற்றுவிட்டாயா? இந்த வீட்டில் உனக்கு இடமில்லை. எவ்வளவு செல்வந்தர், அவருக்கு ஒரு பங்கு இருந்தே தீரும். அனைத்தையும் விட்டுவிட்டு எனக்கு அந்த மார்க்கம் தான் வேண்டும்,
என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். இரண்டாவது போரிலே மரணிக்கிறார்கள். அவ்வளவு செல்வந்தர் மரணிக்கும் அந்த தருணத்திலே அவருக்கு கஃபனிட ஒரு ஆடை இல்லை. என்ன காரணம்? உலகத்தை துறந்து விட்டார்கள். உலகம் என்பதை ஒரு அற்பமாகவே கருதினார்கள். மார்க்கம்தான் நிலையானது, நாளை மறுமைதான் நிலையானது என்று அவர்கள் அந்த உலகத்தையே மதிக்காமல் சென்று ஷஹீதாகினார்கள். கஃபனிட அவருக்கு துணி இல்லை, ஒரு போர்வை இல்லை, உள்ளே வைத்து அவருக்கு கஃபனிட்டார்கள். இப்படிப்பட்ட சஹாபாக்கள். இன்னொரு சஹாபி தோழரின் சம்பவத்தை பாருங்கள். ஹிஜ்ரத் செய்து மதீனாவிலே வைத்து அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இணைப்பு சகோதரர்களாக இணைத்து விட்டார்கள். அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சல்மான் அலி அவர்களுக்கு அனைத்து பங்கிலும் இவருக்கு ஒரு பங்கு இருக்கிறது. உணவு உடை அனைத்தையும் இவருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு இணைப்பு சகோதரர்கள். ஏனென்றால் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்தவர்கள். மதீனாவிலே எதுவும் இல்லை அவர்களுக்கென்று. இப்படி காலம் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஒரு நாள் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீடு செல்கிறார்கள். அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். அங்கே அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியை பார்க்கிறார்கள். ஒரு அழுக்கடைந்த உடையுடன், சீரான ஆடை இல்லாமல், ஒரு அழகில்லாமல், அலங்கோலத்துடன் நிற்கிறார்கள். உடனே கேட்கிறார்கள், உனக்கு என்ன நேர்ந்தது? எதற்காக இப்படி இருக்கிறாய்? என்ன காரணம்? அதற்கு அவள் கூறுகிறாள், அஹூக்க அபூதர்தா லைசலஹு ஹாஜத்துன் ஃபித் துன்யா. உன்னுடைய தோழர் இருக்கிறாரே அபூதர்தா, உன்னுடைய தோழர் இருக்கிறாரே அபூதர்தா, அவருக்கு இந்த உலகத்திலே எந்தவித தேவையும் இல்லை. எப்படி ஒரு பதில் என்று பாருங்கள். அவருடைய மனைவியை, அந்த மனைவியோடு கூட அவர் சேர்வது கூட இல்லை. அவர் என்னோடு சரியாக இருப்பதில்லை, அவருக்காக நான் ஏன் அழகாக வேண்டும்? அந்த அளவுக்கு உலகத்தை துறந்தவர்களாக அன்றைய சஹாபாக்கள் இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் போது அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியிலிருந்து வருகிறார்கள். இரவு நேரமாகிறது. இருவரும் சாப்பிடுகிறார்கள், தூங்க செல்கிறார்கள். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து தொழுகிறார்கள். இரவு நேரம் எழுந்து தொழுகிறார்கள் தூங்காமல். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், வாருங்கள் தூங்குவோம் என்று. இருவரும் தூங்குகிறார்கள். இரவின் நடுப்பகுதி வருகிறது. மீண்டும் எழுந்து தொழுகிறார்கள், தொழ செல்கிறார்கள். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வாருங்கள் தூங்குவோம் என்று கூறுகிறார்கள். இருவரும் தூங்குகிறார்கள். மூன்றாவது இரவின் இறுதி பகுதி நெருங்குகிறது. அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூங்கிவிட்டார்கள். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து அவரையும் எழுப்பி இருவரும் தொழுகிறார்கள். தொழுதுவிட்டு கூறுகிறார்கள், இன்னலி ரப்பிக்க அலைக்க ஹக்கன். எப்படி? இன்னலி ரப்பிக்க அலைக்க ஹக்கன், நீங்கள் உங்களுடைய ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. வலி அஹ்லிக்க அலைக்க ஹக்கன், உங்களுடைய குடும்பத்திற்கும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. வலி நப்சிக்க அலைக்க ஹக்கன், உங்களுடைய ஆத்மாவிற்கு, உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையும் இருக்கிறது. ஃபாதி குல்லதி ஹக்கன் ஹக்கஹு, எனவே நீங்கள் அந்தந்த கடமையை அவரவருக்கு சரியா கொடுத்து விடுங்கள். இந்த வார்த்தையை நாம் இந்த உலகத்திலே இப்போதைய காலகட்டத்திலே எதற்காக கூற வேண்டி இருக்கிறது என்றால், இன்றைய மனிதர்கள் அதிகமானவர்கள் ரப்புடைய அந்த ஹக்கை அந்த கடமையை மறந்துவிட்டார்கள். அன்றைய சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியது, நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்கிறது, உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஹக்கும் இருக்கிறது, நீங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும் கடமைகளை செய்து கொண்டிருக்காதீர்கள் என்பதற்காக இந்த ஒரு வார்த்தையை பாவித்தார்கள். ஆனால் நாம் இன்று இந்த ஹதீஸை கூற வேண்டுமென்றால், உங்களுடைய ஆத்மாவிற்கு நீங்கள் கடமை செய்கிறீர்கள், உங்களுடைய குடும்பத்திற்கும் செய்கிறீர்கள், எனவே அல்லாஹ்வையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள், அவனுக்கும் உங்களுக்குரிய ஹக்கு இருக்கிறது என்பதற்காக இந்த வார்த்தையை பாவிக்க வேண்டியிருக்கிறது. எந்த அளவு மோசமான நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களையும் எடுத்தாலும், ஒவ்வொரு சஹாபாக்களும் இப்படிப்பட்ட ஒவ்வொன்றையும் தியாகம் செய்த வண்ணம், உலகத்தை துறந்த வண்ணம், மார்க்கம்தான் என்று வாழ்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். எனவேதான் அன்றைய அந்த காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 வக்து தொழுகையை கூட எந்த பயமும் இன்றி, எந்த தயக்கமும் இன்றி ரப்புல் ஆலமீனிடம் இருந்து எடுத்து வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் தடுத்ததன் காரணமாக எமக்கு இந்த 5 வக்தாக மாறியிருக்கிறது. 5-5 குறைந்து இறுதியில் 5 வந்திருக்கிறது. இந்த கடமையை நாம் சரியாக செய்து வருகிறோமா? நாம் ஒவ்வொருவரும் எம்மை பரீட்சித்துக் கொள்ள வேண்டும். இந்த தொழுகைதான் அனைத்திற்கும் முக்கியமானது. ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் உணவோ நீரோ வேண்டும். அதே போல் ஒருவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்றால் தொழுகை வேண்டும். இந்த தொழுகையிலே சீராகிவிட்டது என்றால் மற்ற அனைத்தும் சீராகிவிடும். ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், 20 அத்தியாயத்திலே 14 வசனத்திலே கூறுகிறான், இன்னனி அன அல்லாஹ், நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், நான் தான் ரப்பு, லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வேறு நாயன் இல்லை, ஃபஅபுதுனி, எனவே என்னை நீங்கள் வணங்குங்கள், வாக்கிமிஸ் சலாத்தல் இதிக்ரி, என்னை ஞாபகம் செய்யும் பொருட்டு தொழுகையை நிலைநாட்டுங்கள். நாம் அனைவரும் தொழுகையை நிலைநாட்டும் போது அல்லாஹ்வை ஞாபகம் செய்கிறோம். எம்முடைய தொழுகையிலே அல்லாஹ்வை ஞாபகம் செய்த வண்ணம் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எம்முடைய தொழுகை அப்படி இருக்கிறதா என்று நாம் தான் பரிசீலித்துக் கொள்ள வேண்டும். எம்மை நாம் தான் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ்வை ஞாபகம் செய்கிறோமா, இல்லை கடமையை செய்கிறோமா? நான்காவது அத்தியாயத்திலே 103 வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா, இந்த தொழுகை இருக்கிறதே நிச்சயமாக தொழுகை விசுவாசிகள் மீது நேரம் குறிக்கப்பட்டதாக இருக்கிறது. விசுவாசிகள் மீது நேரம் குறிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஒவ்வொரு தொழுகைக்கும் அதற்குரிய நேரம் இருக்கிறது. சூரியன் உதிப்பதற்கு முன்னர் சுபஹ் தொழுகையை நிறைவேற்றிவிட வேண்டும். சூரியன் உச்சி சாய்ந்ததன் பின்னர் லுஹர் தொழுகை, நிழல் இரு மடங்கானால் அசர் தொழுகை, சூரியன் மறைந்ததன் பின்பு மஹரிப், செவ்வானம் கழிந்ததன் பின்பு இஷா என்று ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்கிறது. அது அதற்குரிய நேரத்தில்தான் நாம் தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை பாருங்கள். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள், அய்யுல் அமல் யஹப்பு இலல்லாஹி, அல்லாஹ்வின் தூதரே, இஸ்லாத்திலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல் எது? அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல் எது என்று கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது. எந்த நேரத்தில் தொழ வேண்டுமோ அந்த தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவதுதான் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானது. கால சும்மா, பிறகு என்ன? முதலிலே தொழுகையை அதற்குரிய நேரத்திலே தொழுவது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. அதன் பிறகு என்ன? பெற்றோருக்கு பணிவிடை செய்வது. இரண்டாவதாக கூறுவதை பாருங்கள், பெற்றோருக்கு பணிவிடை செய்வது இரண்டாவது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த விடயம். பிறகு கேட்கிறார்கள், சும்ம ஐயு, பிறகு என்ன என்று கேட்க, ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே போரிடுவது. நாம் எந்த தொழுகையை அதற்குரிய நேரத்திலே தொழுகிறோம் என்றால், போரிடுவதை விட, அல்லாஹ்வின் பாதையிலே போரிடுவதை விட மேன்மையான ஒன்றை, அல்லாஹ்விற்கு விருப்பமான ஒன்றை நாம் செய்கிறோம். எம்முடைய தொழுகை அல்லாஹ் விருப்பக்கூடிய அந்த தொழுகையாக இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் எம்மை பார்த்துக் கொள்வோம். ஏனென்றால் நாளை மறுமை நாளிலே முதலிலே விசாரிக்கப்பட இருக்கிறது இந்த தொழுகைதான். இன்ன அவ்வளுமா யுஹாசபு பிஹி அப்துல் யௌமல் கியாமா மின் அமலிஹி, மறுமை நாளிலே அடியானுடைய செயல்களில் அமல்களில் முதலிலே விசாரிக்கப்படுவது சலாத்துஹா, அவனுடைய தொழுகையை பற்றிதான். பைன் சலுஹத், அது சீராகிவிட்டது என்றால் ஃபக்கத் அஃப்லஹ வஅன்ஜஹ, அவர் வெற்றி பெற்று விட்டார், அவர் மேன்மையடைந்து விட்டார். பைன் ஃபஸதத், அது சீர்குலைந்து விட்டது என்றால், அந்த தொழுகை சீர்குலைந்து விட்டது என்றால் ஃபக்கத் ஹாப ஃபஹஷிர, அவர் நஷ்டமடைந்து விட்டார், அவர் தோல்வியடைந்து விட்டார். முதலிலே விசாரிக்கப்பட இருக்கிறது அந்த ஒரு தொழுகைதான். எமக்கு இலகுபடுத்தி ஐந்து வக்தாக தொழுகையை எமக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது. எனவே எம்முடைய தொழுகையை நாம் அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த நேரத்திற்கு உரித்தானதாக மாற்றி நாம் தொழுது கொள்ள வேண்டும். மீதமான விடயத்தை அடுத்த குத்துபாவிலே பார்க்கலாம். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ஒருவர் இஸ்லாத்திற்கு வந்ததன் அடுத்த கட்டம் தொழுகைதான். அதிலே அவர் சீராகிவிட்டார் என்றால் அவர் மேன்மையடைந்து விட்டார், வெற்றியடைந்து விட்டார். அதிலே அவர் சீர்குலைந்து விட்டார் என்றால் அவர் தோல்வியடைந்து விட்டார். இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த காலத்தில் அனைத்திற்கும் பெருபேறுகள் தோல்வியாக அந்த மறுமை நாளிலே எமக்கு கிடைக்க இருக்கிறது. அப்படி என்றால் அதேபோல் 29வது அத்தியாயத்தில் 45வது வசனத்தை நாம் கேட்டிருப்போம். அதிகமாக கேட்டிருப்போம். ஆனால் நாம் எம்மையை பற்றி சிந்தித்திருக்கிறோமா? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான விடயத்தை விட்டும் பாவத்தை விட்டும் தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஐந்து வக்து தொழுகையையும் விடாமல் நாம் தொழுது வருகிறோம், நாம் பாவம் செய்யாமல் இருக்கிறோமா? மானக்கேடான விடயத்தில் ஈடுபடாமல் இருக்கிறோமா? அப்படி ஈடுபட்டால் ரப்புல் ஆலமீனுடைய அந்த வாக்கு பொய்யானதா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், ரப்புல் ஆலமீனுடைய வாக்கு பொய்யானதா? இல்லை, நம்முடைய தொழுகை சீரற்றதா? சரியாக நாம் தொழுகிறோமா? அதற்குரிய நேரத்திலே தொழுது வருகிறோமா? சரியாக தொழுதால் நாம் பாவம் செய்வதை விட்டும் எம்மை அந்த தொழுகை தடுக்கும். அதே போல் மானக்கேடான விடயத்தை விட்டும் இந்த தொழுகை எம்மை தடுக்கும். நாம் பாவமும் செய்கிறோம், மானக்கேடான விடயத்திலும் ஈடுபடுகிறோம், அதான் கூறியவுடன் தொழுதும் கொள்கிறோம். என்ன இது? எம்முடைய தொழுகை சீரற்றதா? இல்லை, ரப்புல் ஆலமீனுடைய வாக்கு பொய்யானதா? ஒரு காலமும் ரப்புல் ஆலமீனுடைய வாக்கு பொய்யானதாக மாறாது. எம்முடைய தொழுகையை நாம் சீராக பேணி அதற்குரிய நேரத்திலே தொழுது வருவோமேயானால் எம்மை இந்த தொழுகை மானக்கேடான விடயத்தை விட்டும் பாவத்தை விட்டும் நிச்சயமாக தடுக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வளவு காலம் எப்படி வாழ்ந்தோம் என்று தெரியாது. இதன் பிறகு சரியாக சீராக எம்முடைய தொழுகையை அமைத்துக் கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ், மாமின் சலாத்தி ஃபி கர்யத்தி வலா பதுவின், ஒரு ஊரிலோ ஒரு கிராமத்திலோ மூன்று நபர்கள் இருந்தால், லா துகாமு ஃபீஹிம் முஸ்ஸலா, அவர்களிடத்தில் தொழுகை நடாத்தப்படாமல் இருந்தால், இல்லா கத் இஸ்தஹத அலைஹிம் ஷைத்தான், அவர்களை ஷைத்தான் சூழ்ந்து கொண்டே தவிர இல்லை. நிச்சயமாக ஓநாய் சாப்பிடுவதெல்லாம் தனித்திருக்கும் ஆட்டைதான். அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தையை பாருங்கள். ஒரு ஊரிலோ ஒரு கிராமத்திலோ மூன்று நபர்கள் இருந்து அந்த மூன்று நபர்களும் ஒன்று சேர்ந்து அவர்களிடத்தில் தொழுகை நிலைநாட்டப்படாமல் இருந்தால் அந்த மூன்று நபர்களையும் ஷைத்தான் சூழ்ந்து கொள்ளாமல் இல்லை. ஓநாய் சாப்பிடுவதெல்லாம் தனித்திருக்கும் ஆட்டைதான். கூட்டமாக இருக்கும் ஆட்டை ஒருபோதும் ஓநாய் நெருங்காது. இதே போல்தான் ஒவ்வொரு வக்து தொழுகையையும் ஜமாத்துடன் நிலைநாட்டுவாரானால் ஷைத்தான் அவரை விட்டும் விரண்டோடி விடுவான். தனியே ஒவ்வொரு இடத்திலும் அவருக்குரிய நேரத்திலே அவர் தொழுது கொள்கிறார் என்றால், அவர் நினைக்கும் போது தொழுகிறார் என்றால், ஷைத்தான் ஒவ்வொரு வேளையையும் இந்த தொழுகையை தொழுத விடாமல் ஒவ்வொரு வேளையையும் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பான். முயற்சி செய்து பாருங்கள். அதான் ஓசை கேட்டவுடன் பள்ளிக்கு வந்து தொழுது பாருங்கள், நாம் எவ்வளவு மாறியிருக்கிறோம் என்று. நாம் அனைவரும் தெரிந்த ஒரு சம்பவம் தான், கண் தெரியாத ஒரு சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த ஒரு விடயம். சிறிது ஞாபகம் செய்து கொள்கிறேன். கண் தெரியாத ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறார்கள், எனக்கு கண் தெரியாது, அழைத்து வர எவரும் இல்லை, நான் வீட்டில் தொழுது கொள்ளவா? சரியாக கேட்டுக்கொள்ளுங்கள், எனக்கு கண் தெரியாது, பார்வையற்றவனாக நான் இருக்கிறேன், என்னை அழைத்து வர எவரும் இல்லை. இந்த இடத்திலே ஒருவரும் அப்படி அல்ல, என்னை அழைத்து வர ஒருவரும் இல்லை, நான் வீட்டிலே தொழுது கொள்ளவா? அப்படியா, நீ தொழுது கொள் வீட்டிலே. குறிவிடுகிறார்கள், மீண்டும் செல்லும் போது அழைத்து கேட்கிறார்கள், தொழுகைக்குரிய அந்த ஒரு அதானை, அந்த ஒரு அழைப்பை நீ செவிதாழ்த்தி கேட்கிறாயா? உன்னுடைய காதுக்கு கேட்கிறதா? பள்ளியிலே தொழுகைக்காக அழைக்கும் அந்த அழைப்பு உன்னுடைய காதுகளில் கேட்கிறதா? அந்த கண் தெரியாத அந்த சஹாபி கூறுகிறார்கள், நாம் ஆம் கேட்கிறதுதான், அந்த தூரத்தில் தான் நான் இருக்கிறேன், எனக்கு அந்த ஓசை கேட்கிறது. எனவே நீ பதிலளி. கண் தெரியாத அந்த மனிதர், அவரை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே தொழுது கொள்ளுங்கள் என்று விட்டுவிடவில்லை. தொழுகைக்குரிய அந்த அதானை கேட்கிறீரா? நீ வந்து பள்ளியிலே ஜமாஅத்தோடு இடையே சேர்ந்து கொள், அந்த தொழுகைக்குரிய அந்த பதிலை நீ கொடு. அல்ஹம்துலில்லா, எம்மில் அனைவருக்கும் அதிகமானவர்களுக்கு இந்த பள்ளியிலே கூறப்படும் அதான் ஓசை கேட்காமல் இல்லை. அந்த சஹாபியின் கஷ்டம், அந்த சோதனை இங்கிருக்கும் எவருக்கும் இல்லை. ஆனால் பள்ளிக்கு ஜமாஅத்திற்கு ஆள் இல்லை. ஒவ்வொரு விடயத்தையும் நாம் சிந்தித்துக் கொள்வோம். ஒருபோதும் நீங்கள் வீட்டில் சொல்வது சரியாக விடாது. ஏனென்றால் அந்த கண் தெரியாத அந்த சஹாபிக்கு கூட நீங்கள் வீட்டில் சொல்லுங்கள் என்று கூறவில்லை. அதேபோல் அங்கிருந்து நீங்கள் அதற்காக செலவிடும், அந்த தொழுகைக்காக செலவிடும் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒவ்வொரு வினாடிக்கும் நன்மை எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. உழு செய்யும் போது நன்மை, பள்ளிக்கு சமூகம் அளிக்கும் போது ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை, தரஜாக்கள், பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. வந்து பள்ளியிலே தொழுகைக்காக காத்திருக்கிறார் என்றால் அவர் தொழுது கொண்டிருக்கிறார். தொழுது முடிந்து அந்த இடத்திலே இருக்கும் போதெல்லாம் மலக்குகள் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். இப்படி தொழுகையை நினைத்தால் அதை செயல்படுத்தும் போது அனைத்திற்கும் நன்மையாகவே இருக்கிறது. எனவே நாம் இந்த தொழுகையை அதற்குரிய நேரத்திலே தொழுது கொள்ள வேண்டும், ஜமாஅத்திற்கு சமூகம் அளித்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒருவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், ஒருவரை தொழுகை நடாத்த அதான் கூறவிட்டு அதற்கு காமத்தும் கூறவிட்டு தொழுகையை நடாத்தவும் ஒருவரை கூறிவிட்டு விறகுகளோடு நான் சென்று வீட்டிலே தொழுது கொள்ளும் அந்த நபர்களை வீட்டோடு எரிக்க நான் ஆசைப்படுகிறேன் என்று அவர்கள் மிகவும் கடினமாக, மிகவும் மோசமான செயலாக அந்த வீட்டிலே தொழுவதை கண்டித்திருக்கிறார்கள். நாம் சாதாரணமாக சிறு வேளையாக இருந்தாலும் சிறு நோயாக இருந்தாலும் நாம் வீட்டிலே இருந்து கொள்கிறோம். அந்த சஹாபி பிறகு வருகிறது, கயிறு கட்டியெல்லாம் பள்ளிக்கு வந்து தொழுதார்கள் என்று. அந்த அளவு கஷ்டப்பட்டுதான் இந்த தொழுகையை நிலைநாட்டி இருக்கிறார்கள். 50 பக்தாக இருந்தாலும் அவர்கள் நிறைவேற்றியிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஏன் எம்மால் முடியாது? நாளை மறுமை நாளிலே முதலாவதாக விசாரிக்கப்படும் இந்த தொழுகைதான். அந்த தொழுகையிலே நாம் சீராகி தொழுகை யாளிகளுக்கென்று அழைக்கப்படும் அந்த வாசலிலே நுழைந்து கொள்ள வேண்டும். வீட்டில் தொழுவதை விட 27 மடங்கு ஜமாஅத்து தொழுகையிலே இருக்கிறது. எனவே நாம் அதற்குரிய நேரத்தில் அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் தொழுவதாக இருந்தால் ஜமாஅத்துக்கு சமூகம் அளித்து ஜமாஅத்து தொழுகையோடு இணைந்து எம்முடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டோம் என்றால் 27 மடங்கு நன்மை அதிகமாக கிடைக்கிறது. ஒருவர் இஷா தொழுகையை ஜமாஅத்துடன் நிறைவேற்றிவிட்டார் என்றால் அவருக்கு அரைவாசி இரவு நின்று வணங்கிய நன்மை, அதோடு சுபஹ் தொழுகையையும் ஜமாஅத்துடன் நிறைவேற்றிவிட்டார் என்றால் முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை, நின்று தொழுத நன்மை. எம்மால் முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு சிறு நேரத்தை நாம் ஒதுக்குவதால் அதிகமான நன்மைகளை ஈட்டுக்கொள்ள முடியும். அதையும் நாம் கவனத்தில் கொண்டு எம்முடைய தொழுகையை அதற்குரிய நேரத்திலே தொழுவதாக இருந்தால் நாம் ஒருபோதும் வீட்டில் இருந்து தனித்திருக்கும் போது வேலையிலே இருக்கும் போது அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த நேரத்திலே தொழுது கொள்ள முடியாது. அதான் ஓசை கேட்டவுடன் உடனே எம்முடைய வேலையை சற்று நேரம் கழித்து முடித்துக் கொள்ள முடியும் என்று நாம் பள்ளிக்கு சமூகம் அளித்து தொழுது கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் நாளை மறுமை நாளிலே தொழுகையாளிகள் அவர்களுக்குரிய அந்த வாசலில் நுழைந்து கொள்ள வேண்டும் என வேண்டியவனாக நிறைவு செய்கிறேன். அக்கூலு கவுலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ் லி வலக்கும்.